நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
உளவியல், சைக்காலஜி. சைக்காலஜி இஸ் எ ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். மனோவியாதி, தற்கொலை, கொலை எனும் அதிர்ச்சி தரவைக்கும் மற்றும் சமூகத்தை மிரட்டும் சொற்பதங்கள் இவை. பொதுவாக ஒருவரது எண்ணங்கள் மற்றும் செயற்பாடுகள் உளவியல் பிரச்சினைகளாக வெளிப்படுவதனையே நாம் காண்கின்றோம். ஆனால் நாளாந்தம் நடக்கும் விடயங்கள், எந்த நிகழ்வினை நாம் எதிர்கொள்ளும் விதம், அதனால் ஏற்படும் தாக்கங்களை கூட உளவியல் மூலமாக நீங்கள் விளக்கலாம் மற்றும் அறியத்தரலாம். ராமச்சந்திரன், நண்பர்களுக்கு அவன் ராம். 40 வயதில் அந்த பிரைவேட் நிறுவனத்தின் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் அவன். அழகான குடும்பம், 5 நாள் வேலை, வார இறுதியில் பிள்ளைகளுடன் ஸ்போர்ட்ஸ், மியூசிக் கிளாஸஸ், மனைவி நினைத்தால் கோவில் தரிசனம், மாத கடைசியில் நண்பருடன் சிறிதாக ஒரு கெட் டுகெதர், எல்லாமே ராம் நினைத்தவாறே நிகழ்ந்தன. வருடாந்த ரூட்டின் பிளட் டெஸ்டின் போது அவனது ஜிபி தொலைபேசியில் அழைத்தது ராமை சற்றே யோசிக்க வைத்தது. எல்லா ரிசல்ட்ஸும் நார்மல், லிவர் ஃபங்க்ஷனை தவிர, ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபரல் செய்தால் நல்லது என்று அவரது ஆலோசனை ஒரு அவசரத்தை அவனுக்கு காட்டியது. ஸ்பெஷலிஸ்டிடம் போனான். ஸ்கேனிங் முதல் எல்லா டெஸ்ட்களும் அடுத்தடுத்ததாக நடந்தன. ரிசல்ட்டினை ஸ்பெஷலிஸ்ட் சொன்னது அவனது தலையில் இடி விழுந்தது போல ஆயிற்று. ராமுக்கு ஏற்பட்டது பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கணையத்தில் புற்றுநோய். ராமால் இதனை நம்பவே முடியவில்லை. கனடாவில் இருக்கும் அக்கா, யுஎஸில் இருக்கும் அண்ணா, தாய் நாட்டில் இருக்கும் மற்றே உறவினர் எவருமே இதனை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இன்னொரு ஸ்பெஷலிஸ்டை பார்க்க சொல்லி வற்புறுத்தினார்கள். மேலும் மேலும் டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள். அவனது ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லா நாட்டிலும் அலசி ஆராயப்பட்டது. ராமுக்கோ எல்லார் மேலும் கோபம். இந்த வயதில் இவ்வளவு ஹெல்தியான எனக்கு இப்படி நடக்காது என அவன் திடமாக நம்பியிருந்தான். தொடர்ந்து வந்த ரிசல்ட்டுகளோ அந்த டயக்னோசிஸினையே மேலும் மேலும் ஊர்ஜிதப்படுத்தின. அவனது மனைவி கோவில் கோவிலாக ஏறி இறங்கினால் ராமினது இறை நம்பிக்கையும் அதிகரித்தது. இருவரும் சேர்ந்து ஒன்றாக விரதம் இருந்தார்கள். குணமானால் நேரில் வந்து வேண்டுதலை நிறைவேற்றுவோம் என்று நேர்த்தியும் வைத்தார்கள். அத்துடன் அவனது ஸ்பெஷலிஸ்டின் அட்வைஸின் படி அவன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை தொடங்கினான். அதில் ஏற்பட்ட பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் அவனை மிகவும் பாதித்தன. ஸ்பெஷலிஸ்ட் ரிப்போர்ட்டின் படி ராமுக்கு வந்தது அக்ரஸிவ் டைப் கேன்சர் என்றும், அவனது ஆயுள் 1 வருடம் மட்டுமே என்ற நிலை அவனுக்கு உணர வரும்போது ராம் உடைந்தே போனான். அவனது குடும்பத்தின் எதிர்காலம், தனது இயலாமை, தனக்கு பின் அவர்களது நிலை எண்ணி பார்க்கவே அவனுக்கு பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டது. வெஸ்டர்ன் மெடிசின் தவிர்த்த மற்றே மருத்துவத்தையும் அவனது நண்பர்கள் சிபாரிசு செய்தார்கள். ஸ்பெஷல் டயட் என்று அவன் அறிந்திராத உணவுகள், அறிந்திராத மருந்துகள் எல்லாவற்றையுமே அவன் உட்கொண்டான். எதுவுமே அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. ராம் இந்த வியாதியை பற்றி முழுவதுமாக ரிசர்ச் பண்ண தொடங்கினான். அவன் வாசிக்க வாசிக்க மேலும் ஆராய ஆராய அவனுக்கு விளங்கியது, இது உலகிலேயே பலரை பாதித்த ஒரு வியாதி என்று. ஆப்பிள் நிறுவன ஸ்தாபகர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஹாலிவுட் நடிகர் பேட்ரிக் ஸ்வைசி, இத்தாலிய பிரபல ஓபரா பாடகர் லூசியானோ பெவரோட்டி மற்றும் இந்தி திரைப்பட நடிகை நர்கீஸ் போன்ற செலிபிரிட்டிகளுக்கும் இந்த நோயே வந்துள்ளது. அவனுக்கு இப்போதுதான் எல்லாம் தெளிவாக விளங்க தொடங்கியது. இந்த விளக்கம் அவனுக்கு ஏற்பட்டவுடன் அவனது கோபம், விரக்தி, பயம், மன அழுத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க தொடங்கியது. குணப்படுத்த முடியாத கட்டம் என்று ஒன்று வந்தபோது அவனது மனம் சாந்தப்பட தொடங்கிவிட்டது. அவன் எல்லோருடனும் சகஜமாக இருக்க பழகினான். மற்றவர்களின் அனுதாபம் அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. ராம் தனது முடிவினை, அந்த சவாலை எதிர்கொள்ள தயாராகிவிட்டான். இது எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு சம்பவத்தை அல்லது நிகழ்வினை ஒவ்வொருவரும் பார்க்கும் விதம், அதனை அவர்கள் எதிர்கொள்ளும் திறன், அது அவர்களை பாதிக்கும் விதம் என்பது ஒருவருக்கு ஒருவர் வேறுபடும். ஒருவர் அவர் இணைந்து வாழும் சமூக கட்டமைப்புக்கு ஏற்றாற்போன்றும் தனது குணாதிசயங்கள் மற்றும் ஆளுமை திறன்களுக்கு அமையவும் தமது வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வார்கள். இதனை நாங்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி என்று உளவியல் முறையில் விளங்கப்படுத்துவோம். இப்படியான டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒருவரின் நினைவு மற்றும் ஆழ்மனது மட்டங்கள், அதாவது கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டிலிருந்து வெளிப்படலாம். பொதுவாக நாம் எல்லோரும் பயன்படுத்தும் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மறுதளிப்பு. ஆங்கிலத்தில் இதனை டினாயல் என்று கூறுவோம். இது எப்படி செயல்படும் என்றால், ஒரு நிஜத்தினை அல்லது யதார்த்தத்தினை ஒருவர் எதிர்கொள்ளும் போது அது சற்று கடினமாக இருக்கும். அவர் அந்த விஷயத்தை மறுப்பார் அல்லது முற்றாக நம்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அதற்கு கோபம் வரும் அவருக்கு. இந்த மாதிரியான இம்மெச்சுவர் டிஃபென்ஸ் மெக்கானிசங்கள் அவர்களின் வாழ்வில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும். இதே வேளையில் மெச்சுவர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்று சொல்லும் ஹியூமர், கலகலப்பு அல்லது நகைச்சுவை, அல்ட்ரூயிசம், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு போன்றவை ஒரு சவாலை ஒருவர் எதிர்கொள்ளும் போது அவர்களது வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் உதவலாம். இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவரும், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று கண்ணதாசன் சொன்னது இதைத்தான். ஒவ்வொருவரும் தங்களது வாழ்நாட்களில் ஏதோ ஒரு இழப்பினை சந்தித்திருப்பார்கள், அதே நேரம் சந்தித்து கொண்டும் இருப்பார்கள் அல்லது சந்திக்கப் போகிறார்கள். இழப்பு என்பது பல வகைப்படும். அது உடமையாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், அவர்களுக்கு வந்த உயிர்கொல்லி நோய்களாக இருக்கலாம், மற்றும் அவர்கள் இழந்த உடல் உறுப்புகளோ அல்லது அவர்களது உயிர் துணைகளாக கூட இருக்கலாம். இதனை ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் விதம், அவர்களது ஆளுமை, முந்தைய அனுபவங்கள் மற்றும் உறுதுணையாக இருக்கும் சமூக கட்டமைப்புகளுக்கு ஏற்ப வேறுபடும். குப்லரோஸ் எனும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த உளவியல் நிபுணர் இந்த இழப்பினை ஒருவர் எதிர்கொள்ளும் முறையினை அழகாக 5 கட்டங்களில் விவரித்துள்ளார். டினாயல், மறுதளிப்பு, அங்க, கோபம், பாகேனிங், இறைஞ்சுதல் அல்லது ஒப்பந்தம் செய்தல், டிப்ரெஷன், மன அழுத்தம், மற்றும் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பக்குவம் அடைதல். இதனை நாங்கள் மேலே சொன்ன ராமின் நிகழ்வுகளுடன் பொருத்தி பார்ப்போம். முதலாவதாக டினாயல். இந்த இளம் வயதில் உடல் நலத்துடன் வாழும் எனக்கு இந்த நோய் வர வாய்ப்பே இல்லை என ராம் சத்தியமாக நம்பினது. இரண்டாவது ஆங்கர், கோபம். எனக்கு ஏற்பட்ட பரிசோதனை மற்றும் ஆய்வுகளில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கலாம் அல்லது மருத்துவர் தனது ரிப்போர்ட்டை பிழையாக பார்த்திருக்கலாம் என ராம் கொண்ட கோபம். பாகேனிங், இறைஞ்சுதல் அல்லது ஒப்பந்தம் செய்தல். புற்றுநோயின் தாக்கத்தை உறுதி செய்தவுடன் இறை பக்தி குறைந்த ராமுக்கு இறைவனிடம் ஒரு நாட்டம் ஏற்பட்டது. அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து செய்த நேர்த்திகள், கோவில்களுக்கு செய்த வேண்டுதல்கள் கடவுளுடன் சேர்ந்து கொண்ட ஒரு ஒப்பந்தமாக கருதப்படலாம். அடுத்தது டிப்ரெஷன், மன அழுத்தம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எவருக்கும் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இந்த நிலையில்தான் அவர்கள் உளவியல் சிகிச்சைகள், மருந்துகள் போன்றவற்றை நாடுவார்கள். ஒரு மனநோய் மருத்துவரை சந்திப்பதும் இந்த நிலையில்தான். இறுதியாக அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பக்குவம் அடைதல். ராம் இவற்றை அலசி ஆராய்ந்தவுடன், முற்றாக உணர்ந்து இதுதான் தனது முடிவு என்று அறிந்தவுடன், அவரே தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ள ஒரு சமரச நிலைக்கு வந்துவிட்டார். இறுதி நிலையான அக்செப்டன்ஸ் நிலையை அடைவது சிலருக்கு உடனடியாக ஏற்படலாம். சிலர் இடைப்பட்ட நிலைகளில் சில காலம் இருந்து இந்த நிலையை அடைவதனை ஒத்துக்கொள்ள முடியாமல் மேலும் மேலும் சிரமப்படலாம். இந்த நிலைகளை சிரமமில்லாமல் கடப்பதற்கு அவர்களது உறவுகள், அவர்களது ஆளுமைத்திறன், அவர்கள் வைத்திருக்கும் மதப்பற்று, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் மருத்துவர்களின் கண்காணிப்பு உறுதுணையாக இருக்கலாம். இசை, வாசிப்பு, உடற்பயிற்சி, தியானம், அளவான உணவு, நிம்மதியான தூக்கம் என்று உங்கள் வாழ்வினை நீங்களே முறைப்படுத்தி கொண்டால் எந்த ஒரு விடயத்தையும் ஒரு நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் முறையில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போன்றது. சில அத்தியாயங்கள் சோகமானவை, சில மகிழ்ச்சியானவை, மேலும் சில உற்சாகமானவை. நீங்கள் அடுத்த பக்கங்களை புரட்டினால் மட்டுமே இவற்றை நீங்கள் எதிர்கொள்ளலாம். வானவில் போன்றதே வாழ்க்கை. இது ஒரு நொடியில் மாறலாம் அல்லது மறையலாம். எதுவுமே நிலையானதோ நிரந்தரமானதோ அல்ல. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே நேசிக்க தொடங்குவீர்கள் மற்றும் ரசிக்கவும் தொடங்குவீர்கள். குறைகள் இருக்கும் இடத்தில் கூட நிறைகளே முதலில் உங்கள் கண்களுக்கு தெரியும். உங்களை நீங்களே அறிந்து கொள்ள முயலுங்கள். எந்த விடயம், எந்த நிகழ்வுகள், எந்த நபர்கள், எந்த இடங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகின்றன என நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.